கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர்கள் சொல்லுகின்றார்கள், அஃபலு சியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் வ அஃபலு ஸலாத்தி பஅத அல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், நோன்புலே சிறந்த நோன்பு ரமலானுடைய நோன்பு, கடமையான நோன்புக்கு பின்னால் நோன்பு நோட்பதற்கு மிக சிறந்த ஒரு காலம் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம் தான். சங்கையான மாதங்களிலே நான்கு மாதங்கள் இருக்கின்றது, அதிலே ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். பின்னால் அதிகம் நோன்பு பிடிப்பதற்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான காலம். அதே போன்று கடமையான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான சிறப்புக்குரிய தொழுகை என்ன தொழுகை? நடுநிசியிலே இரவுலே நின்று வணங்கக்கூடிய அந்த கியாமுல் லைல் இரவு தொழுகைதான் சிறந்த தொழுகை என்று சொன்னார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நபி அவர்கள் அதிகம் நோன்பு நோற்று அதற்கு வழிகாட்டியும் இருக்கின்றார்கள். அதிலும் விசேஷமாக ஆஷூராவுடைய தினம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி, ஒரு நீண்ட ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. இந்த ஈமானிய சமுதாயம் என்பது எவ்வளவு காலம் கடந்தாலும், எத்தனை நபிமார்களை தாண்டி வந்தாலும் அந்த சமுதாயம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டு சென்ற மாதம் நாங்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை பார்த்தோம். அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து முஹர்ரமுடைய மாதம் வருகின்றது, ஆஷூராவுடைய நோன்பை நோக்கின்றோம், அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையுடன் இணைந்ததாக இருக்கின்றது. இப்படி ஈமானிய சமுதாயம் எவ்வளவு காலம் கடந்து வந்தாலும், அந்திம காலத்திலே உலகத்திலே தோன்றினாலும், முன்னைய நபிமார்களுடைய வரலாற்றுடன் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சமுதாயம் தான் ஒட்டுமொத்த இந்த ஈமானிய சமுதாயம். வெவ்வேறுபட்ட நபிமார்களுடைய உம்மத்துகளாக இருந்தாலும் கொள்கையிலே அவர்கள் ஒன்றுபட்டவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுதான் இந்த அமல்கள். இவ்வளவு காலம் கடந்தும் இது இந்த உம்மத்திலே தேங்கி இருக்கின்றது என்பது பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? மதீனாவுக்கு வருகின்றார்கள், ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள். யூதர்கள் ஒரு தினத்தை கண்ணியப்படுத்தி அதிலே நோன்பு நோற்று அவர்கள் அந்த தினத்தை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் முஹர்ரமுடைய 10வது நாள். மஹாதல் யோமுல்லதி தஸூமூனஹு, நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய இந்த நாளுடைய இரகசியம் என்னன்னு கேட்கின்றார்கள். நபிக்கு தெரியாம இல்ல, யாருக்கு வழங்கக்கூடாது, நபி தெரியாம கேட்கிறாங்கண்டே, அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி. நபிக்கு தெரியும் இவங்க இப்படிதான் பதில் சொல்ல போறாங்கண்டே, அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்காகவே நபி அவங்க கேட்கிறாங்க, ஏன் இந்த நாளை நீங்க பிரத்யேகமாக கண்ணியப்படுத்துகின்றீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா யோமுன் அதீம், இது மகத்தான ஒரு நாள். யோமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹ், எங்களுடைய வழிகாட்டி முன்னோடி எங்களுடைய நபி மூசாவையும், அன்றைய எங்களுடைய மூதாதையர்கள், கௌமஹு என்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்கள், எங்களுடைய மூதாதையர்களாகிய மூசாவை நம்பி நின்ற அந்த கூட்டத்தையும் அல்லாஹு தஆலா இது போன்ற ஒரு நாளிலே தான் ஃபிரௌனுடைய பிடியிலே இருந்து பாதுகாத்து, வஅஃரக ஃபிரௌன வ கௌமஹு, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் கடலிலே அல்லாஹு தஆலா மூழ்கடித்த நாள். ஃபஸாமஹு மூசா ஷுக்ரா, மூசா அந்த நிகழ்வுக்கு பின்னால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த நாளை ஞாபகப்படுத்தி வைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோட்டார்கள். வனஹனு நஸூமுஹு, நாங்கள் மூசாவுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களை பின்பற்றக்கூடியவங்க, அதனால் நாங்களும் நோன்பு நோட்கின்றோம் என்று மமதையோட பெருமையோட நபிக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவை ஃபாலோ பண்றதுல நாங்கள் தான் அதிகம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்க உண்மையாக மூசாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தா என்னை ஏற்றிருக்க வேண்டும், என்னை மறுத்து மூசாவை உங்களால் பின்பற்ற முடியாது. அந்த மூசா ஃபாலோ பண்றதுல மிக பிரதானமான விடயம் என்ன? என்னை நீங்கள் நம்ப வேண்டும். ஏன்? நீங்கள் படிக்கக்கூடிய தௌராத்தில் என்னை பற்றி, என்னுடைய வருகையை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அளவுக்கு அந்த யூதர்கள் நபியை அறிந்திருக்கின்றார்கள். தங்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் எப்படி அறிந்திருப்பார்களோ அது போன்று அந்த நபியை பற்றிய முகலட்சணங்கள், நபியுடைய அங்க அடையாளங்கள் அனைத்தும் தௌராத்திலே அக்கு வேறு ஆணி வேறாக சொல்லப்பட்டு இருந்தும் பொறாமையின் காரணமாக அந்த யூத சமுதாயத்திலே நபி அவர்கள் வரவில்லை என்ற காரணத்தினால் மாத்திரம் நபியை அவர்கள் மறுத்தார்களே. ஆகவே நபி அவர்கள் சொன்னார்கள், மூசாவை ஃபாலோ பண்றதுல, அவங்களை பின்பற்றுவதில் உங்களை விட நாங்கள் தகுதியுள்ளவர்கள். அவர்களும் அந்த நாளிலே நோன்பு நோற்று ஏனைய சமுதாயத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த நாளிலே நோன்பு நோக்கும்படி சொல்லிவிட்டு நபி அவர்கள் நின்றுவிடவில்லை. என்ன சொல்லுகின்றார்கள்? சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளுடைய நோன்பின் நன்மையை நான் அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிர சனத் அல் மாதியா, அந்த நோன்புடைய நன்மையை நான் அல்லாஹ்வுடைய இடத்திலே எப்படி எதிர்பார்க்கின்றேன் தெரியுமா? கடந்த ஒரு வருடத்துடைய சிறுபாவங்களுக்கு தண்ட குற்றமாக குற்ற பரிகாரமாக அமைந்து விடலாம் என்று நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு வருடத்துடைய குற்றத்துக்கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றது. கடந்த அரபாவுடைய நோன்பு இரண்டு வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மாவுக்கு இடையிலே உள்ள சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு தொழுகை ஐந்து வேளை தொழுகையும் இடைப்பட்ட நேரங்களில் இடம்பெறக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றது. ஒரு உம்ரா அடுத்த உம்ரா வரைக்கும், ஒரு ரமலான் அடுத்த ரமலான் வரைக்கும். பாருங்கள் சோர்களே, அல்லாஹு தாலாவுடைய இந்த பெரிய குடை, அவனுடைய தயாளத்தன்மையை பாருங்கள். யாரும் இதுக்கு புத்திய போட்டு விளக்கம் சொன்னாங்கன்னா, நாங்கள் ரெண்டு வருஷத்துடைய பாவத்தை அட்வான்ஸ் ஆகவே முடிச்சிட்டோம், இனி அதுக்கு நமக்கு ஆஷூரா நோன்பு என்று விளக்கம் எடுக்கக்கூடாது. நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். என்ன செய்கின்றோம்? அரபாவுடைய நோன்பை நோட்டு அங்கே என்ன செய்யப்பட்டது? இரு வருடங்களுடைய பாவங்கள் எங்களில் இருந்து கழிந்து சென்று விட்டது. ஹஜ்ஜை முடித்தவர்கள் அதைவிட பெரிய பாக்கியத்தை அடைந்து அன்று பிறந்த பாலகனை போன்று இருக்கின்றார்கள். நமக்கு எதற்கு நோன்பு என்று கேட்கக்கூடாது. இல்லை சோர்களே, அந்த பாவம் இல்லை என்று சொன்னால் என்னவாகும்? நன்மை அதிகரிக்குமே. பாவமே மொத்தமாக இல்லாமல் போய்விட்டது என்று ஒரு வாதத்துக்கு வச்சுக்கொண்டோம் சொன்னாலும், அதனால் அதற்கு பதிலாக அதற்கு நிகரான அளவு நன்மை அல்லாஹு தாலா போட்டு விடுவானே. இப்படியாக இந்த மூமினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இந்த இபாதத்துகளின் மூலமாக, நற்கிரிகைகளின் மூலமாக பரிசுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய வியாழக்கிழமை அதாவது முஹர்ரமுடைய மாதம் பத்தாவது நாளுக்கு நேர்படுவதன் காரணமாக அந்த தினத்திலே நோன்பு நோற்றால் இந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம். அதோடு சேர்த்து நபியவர்கள் அவர்களுடைய அந்திம காலத்திலே சொல்லுகின்றார்கள், கடைசி வருடம் நபியவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த வருடத்திலே சொல்லுகின்றார்கள், நான் அடுத்த வருடமும் உயிர் வாழும் பாக்கியத்தை பெற்றால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து நான் நோன்பு நோப்பேன் என்று சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நபியவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே மக்காவுடைய நபியவர்கள் இருந்த சூழல் முழுக்க முழுக்க சிற்குடைய சூழல். அவர்களிடத்திலே வேதமோ முன்னைய நபிமார்களுடைய வாழ்க்கைகளை பற்றிய விளக்கமோ எதுவுமே இல்லை. சிலை வணங்கிகளுக்கு மத்தியில் தான் நபியவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். மதீனாவுக்கு வந்தால் நிலைமை மாறுகின்றது. அங்கே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், யூதர்கள் இருக்கின்றார்கள், பக்கத்திலே கிறிஸ்தவர்கள் கூட இருந்தார்கள். ஆகவே நபி அவர்கள் அந்த வேதங்கள் அடிப்படை வேதம் அவர்களிடத்தில் இருந்ததனால அந்த வேதக்காரர்கள் யூதர்களுடைய விடயங்களை நபி அவர்கள் மதித்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய வேதங்கள் தானே என்ற காரணத்தினால். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் மார்க்கத்தின் பெரும் துரோகிகள் என்பதை நபி அவர்கள் இனங்கண்டதன் காரணமாக நபி அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், இவர்களுக்கு எல்லா விடயங்களிலும் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். மார்க்க விடயமாக இருக்கலாம், எங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நடையுடை பாவனைகளாக இருக்கலாம், அனைத்திலுமே யூதர்களுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். அதனால் தான் நபி அவர்களுடைய வழிகாட்டல் என்ன வந்திருக்கின்றது? ஹாலிஃபுல் யஹூத வண்ணசாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், உங்களுடைய தாடிகளை வளர்த்து விடுங்கள், மேல் மீசைகளை கத்தறியுங்கள். இது போன்ற எத்தனை விடயங்களே சஹர் செய்யக்கூடிய விடயத்திலே அவர்கள் சஹர் செய்யாமல் நோக்கின்ற நீங்கள் சஹர் செய்து நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இப்படியாக இபாதத்துகளையும் தான், நடை உடை பழக்க வழக்கங்களையும் தான் நபி அவர்கள் மாறி செய்து வந்து சொன்னார்கள். நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தேன் என்று சொன்னால் யூதர்களுக்கு மாற்றம் செய்து, ஏன் மதீனாவுல முஸ்லிம் சமுதாயமும் இங்கே பத்தாவது நாள் நோன்பு நோக்கின்றார்கள், யூத சமுதாயம் நோன்பு நோக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்? இதோ பாத்தீங்களா, நாங்கள் தான் இவங்களுக்கு இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு வழிகாட்டினோம், எங்களை பின்பற்றி தான் இவங்க நோன்பு நோக்குறாங்க விளக்கம் வந்து விட்டது. அதனால் சொன்னாங்க, அவர்களுக்கு மாறி செய்து ஒன்பதாவது தினமும் சேர்த்து நீங்க நோன்பு நோட்டு விடுங்கள் என்ற விளக்கத்தை சொன்னார்கள். ஆகவே புதன் வியாழன் ஆகிய இரண்டு நாட்களும் நோன்பு நோற்றால் அந்த இரண்டு நன்மையை அடையலாம். ஆஷூராவுடைய நோன்பு நோட்ட நன்மை, யூதர்களுக்கு மாறு செய்த நன்மை. நோன்புலே மாத்திரமல்ல சோர்களே, முன்னால் சொல்லப்பட்ட விடயங்களிலும் எங்களுடைய ஏனைய விடயங்களிலும் அந்த யூத சமுதாயத்துக்கு நாங்கள் மாறு செய்யும்படி வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம். ஆகவே வசதியுள்ளவர்கள் அந்த இரண்டு நாள் நோன்பு நோட்பது சிறந்தது. அதற்கு வசதியற்றவர்கள் ஆக குறைந்தது ஒரு நாளாவது அந்த நோன்பை நோட்டுக் கொள்வதுதான் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நோன்பை தவற விடாமல் ருபையா பின் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழி என்ன சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆஷூராவுடைய நோன்பு நோட்பதுடைய விடயத்திலே எந்த அளவு கரிசனையாக இருந்தோமோ, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் நோன்பு நோற்று எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கும் நாங்கள் நோன்பு நோட்க வைத்து அவர்களை மாலை நேரமாக கூடிய நேரத்திலே பசியினால் அவர்கள் கதறினால் அவர்களுக்கு நஸ்னா உலகமுள்ள நாங்கள் பஞ்சிலான பொம்மைகளை அவர்களுக்கு தயார்படுத்தி கொடுத்து அவர்கள் அப்படியே மரக்கடிக்க செய்து கொண்டிருப்போம். நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும், சூரியன் மறையும் நேரம் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் மரக்கடிக்க செய்து பராக்கு காட்டி விளையாட்டு காட்டிக் கொண்டு அந்த நோன்பை நாங்கள் நோட்க வைத்தோம். சுப்ஹானல்லாஹ், ஆஷூராவுடைய நோன்புடைய வரலாறு நீண்டு சோர்களே. நபி அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலேயும் நோன்பு நோற்றதாகவும் ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ அப்பொழுதுதான் ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் கைவிட்டார்கள். மீண்டும் மதீனாவுலே வந்து அந்த நோன்பை தொடர்ந்து அதிலும் கடைசி வருடம் நபி அவர்கள் தோழர்களுக்கு சொன்னார்கள், அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்து இன்னொரு நாள் நான் சேர்த்து நோன்பு பிடிப்பேன். ஆகவே இந்த ஆஷூராவுடைய நோன்பிலே மிக சிறந்த முறை என்னான் சொன்னால் இரண்டு நாட்கள் நோன்பு பிடிப்பது. அது ஒன்பதும் பத்துமாக இருந்தால் சிறந்ததே. ஒன்பது முடியாமல் ஏதாவது ஒரு சோழியின் காரணமாக ஒன்பது முடியாமல் போனவர்கள் பத்தும் பதினொன்றும் பிடித்தாலும் மாறு செய்தேன் என்ற அந்த நிலை இவருக்கு ஏற்படுமா இல்லையா? யூதர்களுக்கு நான் மாறு செஞ்சிட்டேன், பத்து மட்டும் பிடிக்காம பதினொன்னு பிடிச்சு மாறு செய்து விட்டேன் என்ற நிலை கிடைக்கும். இது ஆக சிறந்த முறை. இரண்டாவது கட்டம் வந்து பத்தாவது நாள் மாத்திரம் நோன்பு பிடிப்பது. சில அறிஞர்கள் இதிலே மூன்று நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கும் ஆதாரம் சொல்லியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக வந்த ஹதீஸ் பலவீனம் என்றதனால் அதை நாங்கள் வலியுறுத்தவில்லை. ஆனால் ஒரு மனிதர் ரமலானுடைய அதாவது முஹர்ரமுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக அதிகபட்சமான நாட்கள் நோன்பு நோட்டு வர்றாருன்னு சொன்னா அவர் பிரச்சனை இல்லை. அவர் இப்போது அன்வியால் அன்வல்லி சனி ஞாயிறு திங்கள் அன்று இப்படி தொடர்ந்து பிடிச்சாருன்னு சொன்னா அவருக்கு அது பிரச்சனை இல்லை. ஆகவே இந்த ஆஷூராவுடைய நோன்பு நமக்கு எதை வலியுறுத்துகின்றது என்று சொன்னால், எதை வலியுறுத்துகின்ற சோர்களை இன்னும் ஒரு கோணத்தில் இந்த ஆஷூராவுடைய நோன்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஈமானிய சமுதாயத்துக்கு ஈமான் கொண்ட ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு திருப்தி வர வேண்டும். அநியாயங்கள், அக்கிரமங்கள், வழிகேடுகள் எவ்வளவு தான் தலை தூக்கி இருந்தாலும், எவ்வளவு நீண்ட காலமாக இருந்தாலும், எவ்வளவு அதாவது ஆதரவை பெற்றிருந்தாலும், அதனுடைய முடிவு பயங்கரமானதாகத்தான் இருக்கும். மிக பயங்கரமான முடிவின் பக்கம் தான் அந்த அக்கிரமக்காரர்கள் எடுத்து செல்லப்படுவார்கள். ஃபிரௌனை விட ஒரு அக்கிரமக்காரனை இந்த உலக வரலாறு அறிந்திருக்கின்றதா? சுப்ஹானல்லாஹ். அந்த பனு இஸ்ரவேலர்களே நபி மூசா பிறக்க கூடாது என்பதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவித்தவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால், அதற்கு பின்னாலும் அந்த சமுதாயத்தை அவன் அப்படியே ஒடுக்கி அவர்களை அவர்களுக்கு அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து மிகப்பெரிய அட்டகாசங்களை உலகத்திலே புரிந்த அந்த ஃபிரௌனை அல்லாஹு தஆலா இன்றைய அநியாயக்காரர்களை விட்டு விட்டதை போன்று ஓரிரு வருடம் அல்ல, பல தசாப்தங்கள் அல்லாஹு தஆலா அவனை விட்டு வைத்திருந்தான். அவனுடைய அனைத்து அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அரங்கேற்றி முடித்து இனி எனக்கு மேலால் யாரும் இல்லை என்ற நிலைக்கு வந்து கடவுள் தன்மையை வாதிடும் அளவுக்கு அவனை கைவிட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்படி இந்த உலகத்தில் யாரும் இருக்காங்களா? அவன் இந்த அநியாயங்களை செஞ்சு போற நேரத்தில் அவனுக்கு ஒரு மமதை வருகின்றது, என்ன குற்றம் பிடிப்பதற்கு, என்னிடத்தில் பழி வாங்குறதுக்கு யாருமே இல்லை, அப்ப நான் தான் கடவுளப்பா என்ற ஒரு மனநிறைவு அவனுக்கு வரும் வரைக்கும் அல்லாஹ் அவனை கைவிட்டான். இதான் அல்லாஹு தஆலாவுடைய சொன்ன, என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை, என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்ற ஒரு மனநிறைவு அவனுக்கு வந்தது. ஏன் ஒரு பாவத்தை தவற செய்யக்கூடிய மனிதன் ஒன்று செய்வா, ஒரு கொலை செய்வான், ரெண்டு கொலை செய்வான், நாலு கொலை செய்வான், தண்டனை இல்ல, சட்டத்தில் என்னை யாரும் கண்டுகொள்றதில்லை, எனக்கு மேலால யாரும் இல்லை என்றால் அவனுக்கு மமதை அதிகரிக்கும், இன்னும் பெருமை வரும், இன்னும் அநியாயம் செய்வதற்கு அவனுக்கு அவனை தூண்டிவிடும் அந்த ஷைத்தான், அவனுடைய மனோயிச்சை தூண்டிவிடும். இந்த நிலைக்கு வந்தது மாத்திரமல்ல, நான் தான் கடவுள், என்னை மீறி யாருமே இல்லை, என்னிடத்திலே பழி வாங்குவதற்கு யாருமே இல்லை, என்னை தண்டிப்பதற்கு எந்த சக்தியும் இல்லை என்ற மனநிறைவு அவனுக்கு வந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா பிடித்தான். எப்படி பிடித்தான்? சாதாரணபடியாக பிடிக்கவில்லை, மிகவுமே பயங்கரமானபடியாக பிடித்தான். அவனோடு சேர்த்து 600,000 அதிகமான அவனுடைய ஒட்டுமொத்த படையை அந்த ஆழ்கடலிலே மூழ்கடித்தது மாத்திரமின்றி, உன்னை போன்ற ஆண்கள் நாளை மறுமை வரைக்கும் இந்த உலகத்திலே தோன்ற இருக்கின்றார்கள், அவர்கள் அனைத்து பேர்களுக்கும் நீ ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும். உன்னை கேவலப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ஃபிரௌனை அல்லாஹு தஆலா அவனுடைய ஜடலத்தை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். எகிப்திலே அந்த நூதன சாலையிலே அவனை பாதுகாத்து வைத்திருப்பது கண்ணியத்துக்காக வேண்டிய அல்ல. இன்னைக்கு சில பேர் நினைப்பாங்க, மரணித்த ஜனாஸ் அப்படியே உயிரோடு இருக்குதுன்னா கண்ணியம், எல்லா நிலையிலும் கண்ணியம் அல்ல. சில நேரம் அல்லாஹு தஆலா ஃபிரௌனை வைத்திருக்கின்றான் கேவலப்படுத்துவதற்காக வேண்டி. அவனை அப்படியே வைத்து நாளை மறுமை வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அவன் கெஞ்சுகின்றான். கடைசி நேரத்திலே அவனுக்கு ஞானம் பிறக்கின்றது, இல்லை எனக்கு மேலால் ஒரு சக்தி இருக்கின்றது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது, என்னை எப்பொழுதும் பிடிப்பதற்கு அவன் சக்தி உள்ளவனாக இருந்தான், அவனுடைய காரணமாக எனக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருந்தான், நான் அதை ஏறிட்டும் பார்க்கவில்லையே, பெருமையிலே நான் மூழ்கி இருந்தேனே, மமதையிலே நான் உறங்கி கிடந்தேனே என்ற உணர்வு அவனுக்கு வருகின்றது. அப்பொழுதுதான் இப்பொழுதுதான் அவனுக்கு ஞானம் பிறந்திருக்கின்றது, அப்பொழுது ஈமான் கொள்ளுகின்றேன், அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்ட இறைவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று கத்துகின்றான், கதறுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்பொழுது என்னுடைய பிடியிலே நீ வந்து சிக்கிவிட்டாய், இவ்வளவு நீண்ட அவகாசத்தை உனக்கு தந்தேன், இவ்வளவு நீண்ட அநியாயங்களை நீ செய்தாயே, இதையெல்லாம் நான் சும்மா பாராமுகமாக இருக்கவில்லை, அனைத்தையும் நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன், உனக்கு அவகாசம் கொடுத்துக் கொண்டே இருந்தேன், உன் மீது உனக்கு மாத்திரம் இரண்டு நபிகள், சுப்ஹானல்லாஹ், உனக்கு மாத்திரம் இரண்டு நபிகள், மூசாவோட சேர்த்து ஹாரூனையும் இரு சகோதரர்களை, உடன் பிறந்த இரு சகோதரர்களை ஒரு மனிதனுக்காக நபியாக அனுப்பி அல்லாஹு தாலா அவனை நேர்வழியின் பக்கம் அழைத்தான். ஆனால் அல்லாஹுடைய நாட்டத்திலே அவனுக்கு ஹிதாயத்து இல்லை. இதை அல்லாஹு தாலா நிகழ்த்தி காட்டுகின்றான். அநியாயக்காரர்கள் அவர்களுடைய அநியாயத்திலே, அத்துமீறல்களே, அடக்குமுறைகளே எவ்வளவுதான் ஒரு இடத்தை எட்டி பிடித்தாலும் முடிவு ஃபிரௌனுடைய முடிவுதான், இந்த கேவலமான முடிவுதான் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் அறியாமல் இல்லை, அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய அந்த மமதை அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை. இது இந்த ஆஷூராவுடைய நாளின் படிப்பினையில் இருந்து நாங்கள் மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு மன திருப்தியுடன் வாழ வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருக்கின்றான், உடன் பிறந்த சகோதரன் அநியாயம் செய்து கொண்டே இருக்கின்றான், எனக்கு சமுதாயத்திலே அநியாயம் அநீதி நடந்து கொண்டே இருக்கின்றது, நிச்சயமாக பொறுமையாக இருங்கள் சகோதரர்களே, நிச்சயமாக அந்த அநீதியுடைய முடிவு அழிவாகத்தான் இருக்கும் என்பது இது பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதே போன்று முன்னால் சொன்னதை போன்று இந்த ஈமானிய சமுதாயம் எப்படி பின்னி பிணைந்து இருக்கின்றது என்பதற்கும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதே போன்று யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்திலும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு நமக்கு மிகப்பெரிய போதனைகளை படிப்பினைகளை உணர்த்துகின்றது. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை அந்த நபித்தோழர்கள் எடுத்து நடப்பதிலே எவ்வளவு மும்முரமாக இருந்தார்கள். நபி அவர்கள் ஆஷூராவுடைய தினத்துடைய காலையிலே செய்தி அனுப்புகின்றார்கள், மதீனாவில் எல்லா இடங்களுக்கும் செய்தி அனுப்புகின்றார்கள், யாரெல்லாம் இன்று காலையிலே நோன்பு நோட்டவர்களாக அதாவது எழுந்திருக்கின்றீர்களோ நீங்கள் உங்களுடைய நோன்பை மகரிப் வரைக்கும் நீங்கள் தொடருங்கள், யாருக்கெல்லாம் தகவல் வரவில்லையோ நோன்பு இல்லாமல் ஆஷூராவுடைய நாளையில் நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்களோ நீங்கள் நோன்பாளிகளை போன்று பாசாங்கு செய்து அந்த நாளிலே நீங்கள் நோன்பாளிகளை போன்று நீங்கள் பாசாங்கு செய்து கொள்ளுங்கள் என்ற விளக்கத்தை சொன்னார்கள். அதை கேட்டு அன்று மதீனாவிலே நோன்பு பிடிப்பதற்கு வசதியுள்ள அனைத்து பேர்கள் நோன்பு நோட்டார்கள், வசதியற்றவர்கள் நோன்பு பிடிப்பதை போன்று பாசாங்கு செய்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது, சஹிஹான ஹதீஸ்கள் சொல்லுகின்றது. அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே, ஏன் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த கொடுங்கோலனுடைய பிடியில இருந்து பாதுகாக்கப்பட்டு பனூ இஸ்ரவேலர்களுக்கு மிகப்பெரிய விமோசனத்தை வல்லமையை ஊர்ஜிதப்படுத்திய ஒரு கண்ணியமான நாள் இது. அல்லாஹ்வுடைய நாட்களிலே ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நாளை கண்ணியப்படுத்தி நாங்களும் நோன்பு நோற்று எங்களுடைய சிறார்களையும் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள அனைத்து பேர்களுக்கும் இந்த நோன்பை நாங்கள் ஞாபகப்படுத்தி நாங்கள் அந்த சிறந்த ஒரு வருட பாவங்களுக்கான தண்டகுட்டத்தை பரிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அதை ஒரு வழியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.